நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் மரியம்.
வணக்கம் ரேணுகா.
ஜூலை மாதம் வந்தவுடனேயே பலரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, ஆஸ்திரேலிய விசாவில் ஏதாவது மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா, குறிப்பாக இந்த ஸ்கில் மைக்ரேஷன் அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதா என்று அறிந்து கொள்ள பலரும் விரும்புவது வழக்கம். அந்த வகையில் ஜூலை மாதம் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவா?
ஆமாம் ரேணுகா, இந்த வருடம் எல்லாமே COVID-19 பேண்டமிக்கினாலே பெரிய பெரிய மாற்றங்கள் உலகராவிய ரீதியில் குளோபலி ஹெல்த், சோஷியல், இக்கானமி, லைஃப் ஸ்டைல் என்று எல்லா துறைகளிலுமே மாற்றங்கள் வந்திருக்கின்றன. பெரிய ஒரு தாக்கம் என்று தான் கூற வேண்டும். ஸோ ஆஸ்திரேலியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. அந்த வகையிலே ஆஸ்திரேலியாவிலே பாதிக்கப்பட்டவர்களில் மிகவும் அதிகமான தாக்கம் இந்த மைக்ரன்ட் கம்யூனிட்டிக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். அப்படியான வகையில் வளமையாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை 1st இந்த மைக்ரேஷன் சிஸ்டத்திலே வரும் மாற்றங்கள் சற்று விதிவிலக்காக இந்த வருடம் நடைபெறவில்லை. அதற்கு காரணம் இந்த ஃபெடரல் பட்ஜெட், நார்மலி இந்த மாதத்திலே நடக்கின்ற ஃபெடரல் பட்ஜெட் வந்து நடக்காமல் ஒத்தி போடப்பட்டுள்ளது. அது வந்து அக்டோபர் 6 தான் அவர்கள் பார்லிமெண்ட்லி பிளேஸ் பண்ணப்படுவதாக கூறப்படுகின்றது. ஆகவே இதன் காரணமாக ஹோம் அஃபேர்ஸ் ஆனது எல்லா ஸ்டேட்ஸுக்கும் டெரிட்டரிஸுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கின்றது என்னவென்றால், இந்த வருடத்திற்குரிய ஸ்கில் மைக்ரேஷனுக்குரிய அலோகேஷன்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது என்று. அதன் காரணமாக ஆஸ்திரேலியாவின் எல்லா ஸ்டேட்ஸ்களும் டெரிட்டரிஸும் அவர்களது அந்த ஸ்கில் மைக்ரேஷன் அலோகேஷன்ஸ்களை டெம்பரரியாக நிறுத்தி வைத்திருக்கின்றன. அதிலேயும் குறிப்பாக ஸ்கில் மைக்ரேஷன் சப் கிளாஸ் 491, 190 போன்ற விசாக்களின் நாமினேஷன்ஸ் தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஹோம் அஃபேர்ஸ் அலோகேஷன்ஸ் கொடுக்காததால் இந்த ஸ்டேட்ஸுக்கும் டெரிட்டரிஸுக்கும் அவர்களது நாமினேஷன்ஸ் எத்தனை நாமினேஷன்ஸ் கொடுக்க போகின்றார்கள், அவர்களுடைய ஆக்கியூபேஷன் லிஸ்ட் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றன என்பதையெல்லாம் கூற முடியாத ஒரு நிலையில் ஒரு டெம்பரரி க்ளோஷர் என்றுதான் கூற வேண்டும் அதனை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதிலே ஸ்கில் மைக்ரேஷன் என்று கூறும் பொழுது ஸ்கில் விசாஸ் அண்ட் நாமினேஷன்ஸ், அடுத்து பிஸ்னஸ் விசாஸ், இன்வெஸ்டர் ஸ்ட்ரீம், வெஞ்சர் கேபிட்டல், ஆண்டர்பிரீனியர் விசாஸ் இவைகள் அனைத்திலுமே தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஸ்கில் மைக்ரேஷன் டெம்பரரியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறினாலும் இஓஐ என்றொன்று உள்ளது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதனை நாங்கள் போடலாம், அதனை நாங்கள் அப்ளை பண்ணி கொண்டு தான் இருக்கின்றோம். மற்றபடி இந்த நாமினேஷன்ஸ் அதுகளிலே எந்த விதமான ஒரு மாற்றமும் இந்த July 1st பலமையாக வரும் மாற்றங்கள் எதுவுமே இன்னும் வரவில்லை. சற்று பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது இந்த ஸ்கில் ஆக்கியூபேஷன், ஸ்கில் ஆக்கியூபேஷன் லிஸ்டிலும் ஜூலையிலே மாற்றங்கள் வலிமையாக கொண்டு வரப்படுவது வழக்கம். அதுவும் இந்த முறை வரவில்லை, இந்த ஃபெடரல் பட்ஜெட் தள்ளி போடப்பட்டதால். ஆனால் இங்கே ஒரு விடயம் எதிர்பார்க்கப்படுகின்றது, இந்த ஸ்கில் ஆக்கியூபேஷனிலே மாற்றங்கள் வரும் பொழுது அது அநேகமாக சில செக்டர்ஸ்களிலே, குறிப்பாக மெடிக்கல், ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரேட் ஒர்க்கர்ஸ் போன்ற ஆக்கியூபேஷன்ஸ்களிலே மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். அதே போன்று இன்னும் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது, இந்த மாற்றங்கள் வரும் பொழுது ஆஃப் ஷோ அப்ளிகன்ஸை விட ஆன் ஷோவிலே இருக்கும், ஆஸ்திரேலியாவிலே இருக்கும் அப்ளிகேஷன்ஸுக்கு ப்ரையாரிட்டி பேசிஸில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அந்த வகையில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கூட முன்னுரிமை கொடுக்கப்படலாம். அதே போன்று இந்த டிபார்ட்மெண்ட்டின் ப்ரோசஸிங் டைம், அதில் கூட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆல்ரெடி இந்த COVID-19 பேண்டமிக்கினால் எல்லா விதமான அப்ளிகேஷன் ப்ரோசஸுமே நிறைய டைம் எடுக்கப்படுகின்றது, ப்ரோசஸிங் டைம். ஸோ அந்த வகையில் வேறான மாற்றங்கள், ஸ்கில் மைக்ரேஷனிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட பின்பும் அதை ப்ரோசஸ் பண்ணுற டைம் வந்து கூடுதலான அதிகமான டைமாக இருக்கும். அதற்கு காரணம் ஆஸ்திரேலியாவில் ஏற்படும் தாமதம் மாத்திரமல்லாமல் அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு ஆஃப் ஷோஸிலே ஹெல்த் செக்அப், மெடிக்கல், பயோமெட்ரிக்ஸ் அவைகளிலே அவர்களின் நாடுகளில் ஏற்படும் தாமதமும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது இன்னொரு விடயம்தான் பொதுவாக எல்லா கிளையன்ஸுமே எங்களிடம் கேட்பது, ஒரு கதை ஒன்று போகின்றது என்று கூறுகிறார்கள், இந்த விசா சார்ஜஸிலே ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று. ஆனால் அது உண்மை அல்ல, விசா சார்ஜஸ்லே எந்த விதமான அதிகரிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் மாறாக அந்த கிரெடிட் கார்ட் சர்சார்ஜ், நாங்கள் அப்ளிகேஷன் ஒன்று போடும் பொழுது ஒரு விசா மாஸ்டர் கார்டு என்று கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணும் பொழுது அந்த கிரெடிட் கார்டு வந்து நார்மலாக 1.32% ஒரு சார்ஜ் உண்டு, அவர்கள் சர்சார்ஜ் அதிலே எடுப்பார்கள். அந்த 1.32 பதிலாக இப்பொழுது 1.40% சர்சார்ஜ் இருக்கின்றார்கள். அது மாத்திரம்தான் அதிகரித்திருக்கின்றது. இப்போதைக்கு விசா சார்ஜஸில் வேறு எந்த மாற்றமும் இல்லை.
சரி, அடுத்ததாக தற்காலிக விசாவில் உள்ளவர்களுக்கான மாற்றங்கள் அல்லது அறிவிப்புகள் ஏதாவது இருக்கின்றனவா? குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் தற்காலிக விசாவில் உள்ளவர்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அவ்வாறு தற்காலிக விசாவில் இப்போது இருக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
த டெம்பரரி விசா ஹோல்டர்ஸ், அதிலேயும் ஆன்ஷோர்லி இருப்பவர்கள், இப்போ பொதுவாக ஆஸ்திரேலியாவிலே ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் அண்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் தவிர்ந்த ஏனையவர்கள் ஆஸ்திரேலியாவிலே தங்கி இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு வேலிட் விசா இருக்க வேண்டும். அந்த விசா வந்து ஒரு எக்ஸ்பைரி ஒரு பீரியடை கொண்டிருக்கும். அது மாத்திரமல்லாமல் அதிலே சில கண்டிஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ பொதுவாக இந்த டெம்பரரி விசாக்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு கண்டிஷன் தான் நோ ஃபர்தர் ஸ்டே என்று கூறப்படும். அப்படியான இந்த நோ ஃபர்தர் ஸ்டே கண்டிஷன் இருக்கும் விசாவை வைத்திருப்பவர்கள் அந்த விசா பீரியட் முடியும் முதல் அவர்கள் நாட்டை விட்டு ஆஸ்திரேலியாவை விட்டு போய்விட வேண்டும். அப்படி போகாமல் மேலதிகமாக தங்கியிருந்தால் அவர்கள் அந்த இல்லீகல் இமிக்ரண்ட் எனும் ஸ்டேட்டஸை கொண்டு விடுவார்கள். பிறகு இந்த ஃபியூச்சர் புதிய விசாஸுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அது வந்து ஒரு அட்வர்ஸ் இன்ஃபர்மேஷனாக அவர்களுக்கு எதிராக அது பாவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஸோ அந்த அப்படியான அந்த நோ ஃபர்தர் ஸ்டே கண்டிஷனை வேவ் ஆஃப் பண்ண வேண்டும் என்றால் சாதாரணமான காலங்களிலே கம்பெல்லிங் அண்ட் கம்பேஷனட் ரீசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகவும் அசாதாரணமான சூழ்நிலையில் மாத்திரம்தான் அதனை வேவ் ஆஃப் பண்ணுவார்கள். ஆனால் தற்போதைய இந்த COVID-19 பேண்டமிக் காலத்திலே இதனையே ஒரு கம்பெல்லிங் அண்ட் கம்பேஷனட் ரீசனாக கொண்டு இங்கே தங்கியிருப்பவர்களின் அந்த கண்டிஷனை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து வேவ் ஆஃப் பண்ணுகின்றது. ஸோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அதனை செய்வதில்லை. அந்த விசா ஹோல்டர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம் உள்ளது, ஃபார்ம் 144. அதிலே அவர்கள் நோ ஃபர்தர் ஸ்டே வேவர் ரிக்வெஸ்ட் பண்ணி அனுப்பினால் அதற்கேற்றவாறு ஹோம் அஃபேர்ஸ் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும். அந்த அட்வைஸ் ஆனது ஒரு நியூ இப்போ விசிட்டர் விசாவிலே இருப்பவர்கள் ஒரு நியூ விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் விசா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படும். அதுவும் இல்லை என்றால் பிரிட்ஜிங் விசா, இப்படி ஏதாவது ஒரு அந்த ரெலவெண்ட் விசாக்குரிய ஏற்ற விசா ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
அதே போன்று தற்காலிக விசாவோடு ஆஃப்ஷோர் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கான அறிவித்தல்கள் ஏதாவது இருக்கின்றதா, அல்லது அவர்களது நிலை என்ன மாதிரி, அவர்கள் திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டு வர வேண்டும், அதை பற்றி சொல்லுங்கள்.
ஆமாம், COVID-19 பேண்டமிக்கு பிறகு March 20 ஆஸ்திரேலியாவுக்குள் வருவதற்கும் சரி ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியே செல்வதற்கும் ட்ராவல் பேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அமுலுக்கு வந்துள்ளன. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவிற்குள்ளே வருவதென்றால் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் மற்றும் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அத்தோடு அவர்களுடைய இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்களை தவிர வேறு யாருமே வரும் பொழுது அங்கே எக்ஸம்ஷன் எடுத்து தான் வரலாம். அப்படி இல்லை என்றால் வரவே முடியாது என்று கூறுகின்ற அளவுக்கு ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆஃப் ஷோ டெம்பரரி விசா ஹோல்டர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வருவது பிரச்சனை என்று கூறும் பொழுது என்ன விதமான எப்படியான விசா ஹோல்டர்ஸ் கொண்டுள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருகின்ற பார்த்தால் மெயினாக ஸ்டூடெண்ட் விசாஸ், கிராஜுவேட் விசாஸ், அடுத்தது ப்ரொஃபஷனல் ஸ்கில்ட் அண்ட் பிஸ்னஸ் விசாஸ், ட்ரெயினிங் அண்ட் டெம்பரரி ஆக்டிவிட்டி விசாஸ், மேலும் ஒர்க்கிங் ஹாலிடே விசாஸ், எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் விசாஸ் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வாறான பல விசா ஹோல்டர்ஸ், டெம்பரரி விசா ஹோல்டர்ஸ் அவர்களுக்கு நாட்டிற்குள் வர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதில் இரண்டு வகையாக சில விசா கேட்டகரி ஹோல்டர்ஸ் வந்து விசா இங்கே ஆஸ்திரேலியாவிலே இருந்து தங்களது நாட்டிற்கு விடுமுறைக்காக அல்லது வேறு நோக்கங்களுக்காக சென்று அங்கே இருந்து வர முடியாத நிலையில் உள்ளார்கள். அடுத்த கேட்டகரி வந்து அங்கே இருந்து அப்ளை பண்ணின அப்ளிகன்ஸ், இவர்களுக்கு புதிதாக இந்த விசாஸ் கிடைக்கப்பட்டு வர முடியாத நிலைமையில் உள்ளார்கள். அப்போ இப்படியானவர்களுக்கு ஒரு அந்த விசா கிராண்ட் லெட்டரிலே ஒரு திகதி கொடுத்திருக்கப்படும், லாஸ்ட் அரைவல் டேட், இந்த அரைவல் டேட்டுக்கு முன்பாக அவர்கள் நாட்டிற்குள் வந்துவிட வேண்டும் என்று. அப்படி வராவிட்டால் அவர்கள் அந்த விசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிவிடும். ஸோ இப்படியான இப்போ தற்போதைய காலநிலையில் அவர்களால் வந்து கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களது அந்த விசா கிராண்ட் லெட்டரிலே இருக்கும் கேஸ் ஆஃபீஸருக்கு அந்த கிராண்ட் லெட்டரிலே ஒரு இமெயில் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர்கள் ஒரு இமெயில் அனுப்பினால் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் அதனை ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு இமெயில் அனுப்ப வேண்டும். அனுப்பினால் நிச்சயமாக அதனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படும். அது தவிர இந்த இரண்டு கேட்டகரிக்கும் வராமல் வேறு எதுவும் ஒரு கம்பேஷனேட் அண்ட் கம்பெல்லிங் ரீசன்ஸ்களுக்காக ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வர விரும்புபவர்கள் கட்டாயமாக ஆஸ்திரேலியன் பார்டர் ஃபோர்ஸ் கமிஷனரின் அவரிடமிருந்து ஒரு எக்ஸம்ஷன் எடுத்திருக்க வேண்டும். எடுத்தால் அவர்கள் வரலாம்.
மிக்க நன்றி மரியம், தெளிவான விளக்கத்தை வழங்கினீர்கள். எமது அடுத்த நிகழ்ச்சியில் மாணவர் விசாவில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் பற்றியும் சர்வதேச மாணவர்களுக்கு இப்போது கிடைக்கின்ற உதவிகள் பற்றியும் அறிந்து கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.